தமிழீழ விடுதலை புலிகளின் கடற்படையின் வரலாற்றினை தாங்கி வருகின்றது கடற்புலிகளின் வரலாற்று தடங்கள். பாகம் 8.
சமர் முனைகளில் சண்டைகளை வழிநடாத்தி கொண்டிருக்கும் அந்த தளபதி மக்களை எங்களோடு இணைப்பதற்கு ஆற்ற வேண்டிய பணிகளை பற்றியும் சிந்திப்பார். ஒவ்வொரு தாக்குதலையும் தனியே இராணுவ வெற்றியாக மட்டும் வைத்து கொண்டிராமல் மக்களை தாயக பணிக்காக உள்வாங்கும் அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றவும் அவன் அவ்வெற்றிகளை பயன்படுத்தினான். ஆனையிறவு கடல் நீரேரியில் பயனற்ற விதத்தில் கடலுக்குள் மூழ்கிய நீரூந்து விசைப்படகை கூட இரவிரவாக சுழியோடி கட்டி இழுத்து வந்து வடமராட்சியில் மக்கள் பார்வைக்கு வைத்ததும் ஊர்காவல் துறையில் கடலில் சேதப்படுத்தப்பட்ட நேவி படகையும் எடுத்த எல்எம்ஜியையும் யாழ்ப்பாண கரையில் சனத்துக்கு காட்டியதும் அவனது அரசியல் சிந்தனைக்கு சான்றுகள். புலிகளின் வெற்றி கழிப்புகளை மக்களோடு பகிர்ந்து கொண்டான் அந்த கடற்தளபதி. ஆனையிறவு கடல் நீரேரியில் சால்ஸ் நடத்திய ஒரு தாக்குதல் மேனி சிலிர்க்க வைக்கும் கதை. மதியத்துக்கும் பிந்திய பகற்பொழுது அது. 8 விசைப்படகுகளில் கடல் ரோந்து வந்து கொண்டிருந்த சிங்கள கடற்படையின் நீரூந்து விசைப்படகு ஒன்று ஏற்கனவே சால்ஸ் வைத்துவிட்டு காத்து கொண்டிருந்த கண்ணி வடியில் சிதறி மூழ்கியது. திகைத்து போன நேவியின் 7 படகுகளும் அவ்விடத்தை சூழ்ந்துவிட படகையும் ஆயுதங்களையும் தங்கள் ஆட்களையும் மீட்க அவர்கள் முயன்று கொண்டிருந்தனர். பூநகரி பக்கமிருந்து அவசர அவசரமாக வந்த ஹெலி வட்டமிட்டபடி பாதுகாப்பு வழங்கி கொண்டிருந்தது. சால்ஸுக்கு ஏமாற்றம். படகையும் ஆயுதங்களையும் மீட்க முன்னர் அவர்களை தாக்கி விரட்ட தயாரானான் அவன். கைவசமிருந்தது ஒரே ஒரு படகு. அதில் இருந்ததும் ஒரே ஒரு கனரக துப்பாக்கிதான். அவர்களோ 7 சண்டை படகுகளில் கெளி வேறு. மேலே சமாளிக்க முடியுமா என்று கூடி நின்றவர்கள் சிந்திக்க இன்னும் சில புலிகளுடன் படகை கடலில் இறக்கினான் அந்த வீரன். கரையிலிருந்து பார்த்து கொண்டிருந்த பிருந்தன் சொன்னான், GPLMG ரவைகளை பொழிய மின்னலென தங்களை நெருங்கிய தனித்த ஒரு படகை கண்ட நேவி அதிர்ந்து போனான். அவிழ்த்துவிட்ட பட்டி மாடுகள் வரிசையாக ஓடுவது போல நேவி படகுகள் 7 ஓட்டம் எடுக்க மேலே நின்று சுட்டு கொண்டிருந்த கெளியாலும் சால்ஸை தடுத்து நிறுத்த முடியவில்லை. அன்று கடலுக்குள் இருந்து படகையும் ஆயுதங்களையும் மீட்டுத்தான் சால்ஸ் வடமராட்சி மக்கள் பார்வைக்கு வைத்தான். திருகோணமலையின் கடற்கரையோரம் உள்ளது திருக்கடலூர். அந்த வீரனை பெற்றுத்தந்த பெருமை அதற்குத்தான் சேரும். 1960 திகதி கடைசி மாதத்தில் அழுக்குரலுடன் அது நடந்தது. அப்பா ஆனந்தராசாவுக்கும் அம்மா விஜயதேவிக்கும் மகனாக 2 அக்காமாருக்கும் 4 தம்பிமாருக்கும் இடையில் பிறந்தவனுக்கு அவர்கள் ஆசையோடு வைத்த பெயர் தவராஜன். புனித ஜோசப் கல்லூரியில் 10 வகுப்பு வரை படித்துவிட்டு அப்பாவோடு தொழிலுக்கு போனவன். சின்ன வயதிலேயே திறமைமிக்க படகோட்டியாக தேர்ச்சி பெற்றான். மட்டக்களப்பு தொழில்நுட்ப கல்லூரியில் அவன் பாடத்திட்டம் ஒன்றை பூர்த்தி செய்வதற்கு இயற்கையாகவே அவனிடமிருந்த டெக்னிக்கல் மூளை துணையாக இருந்தது. தடங்களின்றி சிங்களத்தில் உரையாடுவதோடு ஆங்கிலத்தில் பேசும் ஆற்றலையும் சார்ல்ஸ் கொண்டிருந்தார். சிங்கள இனவாத புயல் எங்கள் தாய் நிலத்தில் வீசிய போது எல்லோரையும் போலவே இந்த குடும்பத்தின் அமைதியான வாழ்வும் குலைந்தது. பச்சை பேய்களின் பவனி, இராணுவ வண்டிகளின் பலம், சிங்கள காடையர்களின் அட்டூழியம் திருகோணமலையை எரித்தது. தமிழர்கள் பிணங்களாய் குவிந்தார்கள் எங்கள் கடலில். அவர்கள் விடிகாலையில் கரையொதுங்கும் பிணங்கள், அந்த எரிமலை தனக்குள் குமுறும். எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு தம்பி ஜெயராஜனை சிங்கள துப்பாக்கிகள் குரூரமாக கொன்றபோது அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தாயகத்துக்கு செல்ல வேண்டிய பணி, சொந்த வாழ்வையும் தாக்கிய பேரினவாதம் அவன் இயக்கத்துக்கு போக முடிவெடுத்தான். புலிகள் இயக்கத்தின் தொடர்பை தேடி சந்தி பொந்தெல்லாம் அலைந்து திரிந்தவனுக்கு நீண்ட காலத்தின் பின் 1985 நடுப்பகுதியில் அது கிடைத்தது. சந்தோஷம் மாஸ்டரை தேடி பிடித்து இயக்கத்தில் சேர்ந்தவன் திருமலையில் 2வது பயிற்சி முகாமில் பயிற்சி எடுத்த போதே குலேந்தி அம்மானின் கவனத்தை ஈர்க்கும் அளவுக்கு ஆற்றலை வெளிப்படுத்தி திறம்பட செயல்பட்டான். திருமலைக்கான கடல் மார்க்க விநியோகத்தை செய்வதே அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த வேலை. ஆனால் மிக சிரமமான அந்த பணியில் வண்டி ஓட்டிவிட்டு களைப்போடு வந்தாலும் ஆமிக்கு சக்கை அடிக்க சுரேந்திரன் வெளிக்கிட்டால் தானும் சேர்ந்து போவான். இப்படி போக தொடங்கியவன்தான் பின்பு கண்ணி வடி வைக்க போகிறவர்கள் ஆலோசனை பெற்று செல்லும் அளவிற்கு சக்கையில் எக்ஸ்பர்ட் ஆகினான். திருகோணமலையில் சிங்களப்படை தனது முற்றுகையை இறுக்கிய ஒரு காலகட்டத்தை நினைவு கூர்ந்தார் பதுமன். அது இக்கட்டான சூழ்நிலை, உணவுக்கே பஞ்சமான நெருக்கடி, விநியோக வழிகள் எல்லாமே தடைப்பட்டு விட்ட அந்த நாட்களில் புலிகளின் உணவு கால்வாயாக இருந்தவன் சால்ஸ் தான். நிலமெல்லாம் ஆமி, கடலெல்லாம் நேவி. சால்ஸ் படகெடுத்து போவான், அடிக்கடி நேவி கலைப்பான். ஆனாலும் உணவோடு வந்த சால்ஸின் வண்டி கரையை தோடும். இன்று வண்டி ஓட்ட முடியாது, கடலில் நேவி கூடுதலாக நிற்கிறான் என்று ஓக்கி அறிவிக்கும். அப்போதும் தோழர்களுக்கு உணவு தர வண்டியோடு கடலில் இறங்குவான் இந்த உயிர்த்தோழன். ஒரு நாள் சிங்கள படையின் முற்றுகையொன்று காயப்பட்ட புலி வீரர்களை காவிக்கொண்டு அவனது படகு புறப்படும் போது அமைதியாக இருக்கும் கும்பிரட்டி கடல் திடீரென வளமைக்கு மாறாய் மாறியது. கொந்தளித்த கடல் வண்டியை கவுக்க அலைகளுள் தவித்து புண்ணுக்குள் பட்ட உப்பு தண்ணீரால் துடித்த தோழர்களை பாதுகாப்பாக அவன் கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தது கண்ணுக்குள் நிற்கிறது. 1986 இறுதி சுற்றி வளைப்பொன்றில் காயமடைந்து யாழ்ப்பாணம் வந்தபின் தமிழகத்துக்கு வண்டி ஓட்டுவது அவனுக்கு ஒப்படைக்கப்பட்ட வேலை. அந்த பணியின் போது அவன் நேவியிடம் கலைபடுவது மூன்று நேர உணவைப் போல் நிகழும் சம்பவம். அப்படியான ஒரு நாளில் முன்னிரவு நேரம் பொருட்களோடும் போராளிகளோடும் வந்து கொண்டிருந்தது சால்ஸின் படகு. திடீரென எதிர்ப்பட்ட நேவி படகு கிளைத்து கிளைத்து தாக்க இயலுமான வரை வேகத்தை கூட்டி சால்ஸ் ஓட முயல பீரங்கி குண்டுபட்டு வெடித்து சிதறிய படகிலிருந்து அவன் தூக்கி வீசப்பட்டான். முகமது மாத்திரம் கண்ணுக்கு தெரிந்தான். கரையை நோக்கி நீந்த தொடங்கினார்கள். மைல் கணக்கான தூரம் நேரம் செல்ல செல்ல களைத்து போய் பின்தங்கிய முகமது கண்ணுக்கு முன்னாலேயே அலைகளுக்குள் காணாமல் போய்விட்டான். எல்லாம் போய்விட்டது. தோழர்களை இழந்த துயர், நடுச்சமுத்திரம், உள்ளுக்கும் கடல், தனித்த ஒருவன், தளராத உறுதி. 17 மணி நேரம் நீந்தி மறுநாள் மாலை வடமராட்சி கரையில் ஒதுங்கும் வரை மயக்கம் தன்னை ஆட்கொள்ள அனுமதிக்காதிருந்தான். அந்த வேங்கை என்பதை மற்றவர்கள் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. அது அவனது மன வைராக்கியத்துக்கு சான்று. அந்த நினைவுகளெல்லாம் நாங்களும் ஒரு நாளைக்கு நேவி படகை கலைத்து அடிக்க வேண்டும் என்ற வேட்கையை அந்த வீரனுக்குள் வளர்த்து கொண்டிருக்கும். இந்திய படையின் ஆக்கிரமிப்பு காலம். இப்போது அவனது பணி மணலாற்றில் தலைவரின் நிழலில் போர் மையம் கொண்டிருந்த முனையில் மிக மிக இன்றியமையாத கடல்வழி விநியோகம்தான் இங்கும் அவனது வேலை. வண்டி ஓடிவிட்டு வந்து நிற்கும் போது களைப்போடு எங்காவது படுத்திருப்பான் என்று தேடினால் போராளிகளுக்கு பாடம் சொல்லிக் கொண்டிருப்பான், அல்லது கம்யூனிகேஷன் செட்டில் ஏதாவது செய்து கொண்டிருப்பான். எதுவுமே இல்லாவிட்டால் சமையல் கட்டில் கறிக்கு உப்பு புளி சரிபார்த்து கொண்டிருப்பான். இந்தியர்கள் வெளியேற்றப்பட்ட பின் சசிகுமாரோடும் பிருந்தனோடும் யாழ்ப்பாணத்திலிருந்து பயிற்சி முகாம்களில் புதிய போராளிகளுக்கு துறை சார்ந்த வகுப்புகள் எடுத்து கொண்டிருந்த சால்ஸ் சிங்கள படையுடன் மீண்டும் போர் தொடங்கிய பின் அவன் கடற்புலிகள் பிரிவோடு இணைக்கப்பட்டான். சால்ஸின் எல்லா திறமைகளும் அனைத்து அம்சங்களும் முழுமையாக வெளிப்பட்ட காலம் அது. விடுதலை புலிகளின் கடற்புலிகள் புதிய பரிணாமம் பெற்றபோது தளபதி சூசையின் உற்ற தோழனாக நின்று கடற்புலிகளின் வளர்ச்சிக்காக ஓய்வில்லாமல் அவன் உழைத்தான்.
உறவுகள், இதுவரை கடற்புலிகளின் வரலாற்று தடங்களை கேட்டீர்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த வாரம் கேட்கலாம்.